الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد النبي الأمين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم أي الكسب أطيب قال عمل الرجل بيده وكل بيع مبرور وكما قال عليه الصلاة والسلام ஆரம்பமாக எல்லாம் அல்லாஹ் தஆலாவை போற்றுகிறேன் புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாகவும் நபிமார்களுக்கு முத்தரையாகவும் அனுப்பப்பட்ட ஹஜ்ரத் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உருவாகட்டும். ஆமீன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மஸ்ஜித் ஒன்று கூட இருக்கும் இறைநேசர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் அல்லாஹுவால் எடுத்து நடக்குமாறு ஏவப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முடிவுமானவரை எடுத்து நடக்குமாறும் அவனால் தடுக்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் முற்றுமுழுதாக தவிர்த்து ஒதுங்கி நடக்குமாறும் தக்வாவை கொண்டு எனக்கும் அப்பா உங்களுக்கு நான் வசியம் செய்து கொள்கிறேன். ஆக மீறான பெரியவர்களை கனவான்களே, சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் பொதுவாக உலகளாவிய மட்டத்தில் எல்லா நாடுகளிலும் போல மே மாதம் முதலாவது தினத்தை தொழிலாளர் தினமாக உலகத்தில் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் பற்றியும் அவர்கள் செய்யப்பட வேண்டிய கடமைகளை பற்றியும் பேசக்கூடிய தினத்தை பொதுவாக நாம் எதிர்பார்த்து நிற்கிறோம். இந்த அடிப்படையில் இஸ்லாம் ஒரு மனுடைய சுய தொழிலை பற்றி ஒரு மனிதன் ஹலாலான முறையில் எவ்வாறு சம்பாதிக்க வேண்டும், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹலால் ஏர்னிங் என்பதை பற்றி இஸ்லாம் என்ன பேசியிருக்கிறது, ஒரு தொழிலாளருடைய கடமைகள் என்ன, அவர் எதனை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் பேசக்கூடிய சில விஷயங்களை பற்றி இன்ற ஃபுத்வாவில் உங்களுடன் கலந்தாலோசிக்கலாம் என்பதாக நான் விரும்புகிறேன். மேலான பெரியவர்களை கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த பூமிக்கு மேலால் அல்லாஹுடைய ஹலீஃபாக்களாக அல்லாஹ்வை வைத்திருக்கிறான். அது ஒரு காபிராக இருக்கட்டும், அது ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும், உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் உலகத்தில் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய டைட்டில் அவர் உலகத்தில் அல்லாஹுடைய ஒரு ஹலீஃபா. இந்த மனிதன் அல்லாஹுடைய ஹலீஃபா என்ற அடிப்படையில் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் அவன் செய்ய வேண்டிய சில கடமைகளை அல்லாஹ் உலகத்தில் தனித்துவமாக வைத்திருக்கிறான். நான் பெரியவர்களை கனவான்களே, சகோதரர்களே, உலகத்தில் ஒரு ஹலீஃபா அல்லாஹுடைய ஹலீஃபத்துல்லாவா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் செய்யக்கூடிய சில முக்கியமான அம்சங்களை பற்றி அவனுடைய சில கடமைப்பாடுகளை பற்றி குர்ஆன் தன்னகத்தில் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆழமாக பேசியிருக்கிறார்கள். குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது ஹுவல்லதீ ஜஅல லகுமுல் அர்த தலூலா, ஏ மனிதர்களே, இந்த எவ்வாறு ஆடு மாடு ஒட்டகங்களை குதிரைகளை மிருகங்களை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோமோ இதே போன்று இந்த பூமியும் உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வசப்படுத்த கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியை நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்தியாவது சரி, ஹலாலான முறையில் உங்களுடைய மரியாதையும் உங்களுடைய சுய மரியாதையை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அடிப்படையில் ஹலாலான முறையில் உங்களை நீங்கள் ரிஸ்க்களை தேடிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இன்னும் பல இடங்களில் இதனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கடலை பற்றி கடலுடைய நியமத்துகளை பற்றி இந்த உம்மத்தினர்களுக்கு பேசும் பொழுது அல்லாஹ் குறிப்பிடுகிறான், இந்த கடலை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், நீங்கள் பார்க்க முடியும் இந்த பிரமாண்டமான இந்த கடலில் கப்பல் பிரயாணம் செய்கிறது, இது என்னுடைய மிகப்பெரும் ஒரு நியமத்தாகத்தான் இருக்கிறது. ஏன் தெரியுமா, கடலையும் கடலில் கப்பல் பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு கடலை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், அந்த கடலை பயன்படுத்தியும் உங்களுக்கு ஹலாலான ரிஸ்கை சம்பாதிக்க முடியும் என்பதற்காக வேண்டித்தான் இதையும் நாங்கள் உங்களுக்கு செய்து தந்திருக்கிறோம் என்பதாக குர்ஆன் இந்த உம்மத்தினர்களை பார்த்து கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. மனித சமூகமே, சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் மரியாதைக்குரிய ஒரு சமூகமாக வாழ வேண்டுமாக இருந்தால் உலகத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் இந்த உம்மத்தினர்களை பார்த்து கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது. கனவான்களை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உம்மத்தினர்கள் இப்படியாப்பட்ட சமூகமாக மாற வேண்டும், இந்த உம்மத்தினர்கள் இப்படியாப்பட்ட இன்னொருவரின் பக்கத்தில் இன்னொருவர் மீது டிபெண்டனான ஒரு சொசைட்டியாக மாறாமல் தனியாக இருந்து அவர்கள் தன்னுடைய சொந்த காலில் நின்று அவர்கள் எவ்வாறு சம்பாதித்து ஒரு உயர்தரமிக்க ஒரு சமூகமாக மாற முடியும் என்பதை பற்றி ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களில் இந்த உம்மத்தினர்களுக்கு பல படிப்பினைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றிருந்தால் குர்ஆனில் கிட்டத்தட்ட 86 இடங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ் கொடுக்கல் வாங்கலை பற்றி பேசியிருக்கிறான். எவ்வாறு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும், ஒரு வியாபாரம் என்றால் இதனை குர்ஆன் எவ்வாறு பார்த்திருக்கிறது, இப்படியாப்பட்ட வியாபாரத்தில் நாங்கள் வரக்க செய்திருக்கிறோம். வியாபாரம் மட்டும் இல்லாமல் அல்லாஹ் குர்ஆனில் 200 மேற்பட்ட ஆயத்துகளில் எவ்வாறு விவசாயம் செய்ய வேண்டும், தொழில் புரியக்கூடிய மனிதன் எவ்வாறு தொழில் செய்ய வேண்டும், அவருடைய நீயத்து எவ்வாறு இருக்க வேண்டும், இவைகளை கொண்டு இந்த தொழில் நாங்கள் வரக்கத்துக்களை உருவாக்குவோம் என்றெல்லாம் குர்ஆன் ஆழமாக பேசியிருக்கிறது. கனவான்களே, இவைகள் அனைத்தை கொண்டும் இந்த உம்மத்தினர்கள் இருந்து அல்லாஹ் எதிர்பார்ப்பது ஹலாலான முறையில் சம்பாதித்து நல்ல முறையில் வாழ்ந்து மரணக்கூடிய கலீஃபாக்களை இந்த உலகத்தில் மனிதர்கள் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு இதனை பற்றி பேசியிருக்கிறார் என்றால் இதனை பற்றி கேட்கும் பொழுது கூட ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை ஒரு சஹாபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கையேந்தி தனக்கு வயிற்று பசிக்காக வேண்டியும் தன்னுடைய குடும்பத்துடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டியும் நபியிடத்தில் கையேந்துகிறார்கள். ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த செல்வத்திலிருந்து ஒரு பகுதியையோ ஒரு சிறிதளவோ எனக்கு கொடுத்து உதவுங்களை என்பதாக அந்த மனிதர் நபியிடத்தில் கையேந்திய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதனுடன் இவ்வாறு நடந்து கொண்டார்கள். நபிக்கு அந்த மனிதனுக்கு ரெண்டு விதமான விஷயங்களை செய்து அந்த இடத்தை சமாளிக்க முடியுமாக இருந்தது. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு பக்கத்திலிருந்தவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளை சதகாக்களாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து அந்த மனுடைய கையில் கொடுத்து விட்டு அல்லாஹ் இதனை எடுத்துக்கொண்டு போய்விடு, இதனால் அதனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளுவிடு என்பதாக நபி அதனை கொடுத்து அனுப்பியிருக்க முடியும். நபி அதையும் செய்யவில்லை. அவ்வாறு இல்லாவிட்டால் நபியை சுற்றி எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தார்கள், பெரும் பெரும் சஹாபாக்கள், ஹத் அபூபக்கர், ஹத் உஸ்மான், ஹத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், பெரும் பெரும் மதீனாவில் வியாபாரம் செய்யக்கூடிய சஹாபாக்கள், அவருடைய கைவசம் அல்லாஹ் அவர்களுக்கு சொத்துக்களையும் செல்வத்தையும் கொடுத்திருந்தான். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்தில் அந்த சஹாபாக்களை பார்த்தும் கூட குறிப்பிடவில்லை, இந்த மனிதனுக்கு தொழில் இல்லாமல் இருக்கிறது, உங்கள் யாராவது ஒருவருக்கு அவருடைய விவசாயத்திலேயோ அல்லது அவருடைய தொழில் வாய்ப்பிலேயோ அல்லது அவருடைய மந்தை மெய்ப்பதற்காக வேண்டியோ இந்த மனிதனுக்கு தொழில் வாய்ப்பை கொடுத்து அவருக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்திலும் வேண்டுகோள் விடுக்கவில்லை. ஏன் தெரியுமா? இந்த ரெண்டு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கட்டத்தில் செய்திருப்பார்கள் என்றிருந்தால் அந்த மனிதர் எல்லா நேரத்திலையும் எல்லா கட்டத்திலையும் நபிக்கும் அந்த மக்களுக்கும் தலைகுடிய வேண்டிய ஒரு நிலைமை அந்த மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த மனிதர் யாராலும் ஒரு நபியுடைய ரிக்வஸ்டின் பேரில் சஹாபாக்கள் யாராலும் ஒருவருக்கு சீரால் வேலை செய்வார்கள் என்ற அந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டிருந்தாலும் பிறகு ஒரு கட்டத்தில் அந்த மனிதன் மிகப்பெரும் ஒரு வசதியுள்ள மனிதனாக மாறியிருந்தாலும் இந்த மனிதனுக்கு ஒரு கட்டத்தில் சொல்லி காட்ட முடியும், இவர் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாத ஒரு மனிதராக இருந்தார், நான் இவருக்கு அந்த கட்டத்தில் ஹெல்ப் பண்ண போய்தான் இன்றைக்கு இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாரு, அல்லது அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவாக ஏதாவது ஒரு புறத்தை ஒரு பணத்தை எடுத்துக் கொடுத்திருந்தாலும் இதே நிலைமை அந்த மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையை சமாளிப்பதற்காக வேண்டி இந்த ரெண்டையுமே அந்த மனிதனுக்கு காட்டிக் கொடுக்கவில்லை. நபி நேரடியாக அந்த மனிதனை பார்த்து கேட்டார்கள், ஏ மனிதரே, ஏ சஹாபியே, உங்களோட ஊட்ல அல்லது கைவசம் ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கிறதா, பணம் இருக்கிறதா என்பதாக நபி கேட்கவில்லை, எது சரி கையிடத்தில் இருக்கிறதா. அந்த மனிதர் நபியை பார்த்து சொன்னார்கள், யார் ரசூலல்லா, பல்ஸ் என்று சொன்னால் ஆடு அல்லது மாடு ஒட்டகத்தின் காய்க்கப்பட்ட ஒரு தோல் வீட்டில் இருக்கிறது, அதே போன்று நான் அணியக்கூடிய அதாவது ஒரு ஸ்லிப்பர் இருக்குது, அதுவும் பழசாகத்தான் இருக்குது யார் ரசூலல்லா, இந்த ரெண்டை தவிர
சொத்து என்பதாக சொல்வதற்கு என்னிடத்தில் எந்த ஒன்றும் இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கூறிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து குறிப்பிட்டார்கள், வீட்டுக்கு போய் இந்த ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அந்த மனிதர் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு வந்ததற்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால இந்த ரெண்டையும் விற்பனை செய்து அந்த மனிதருடைய கையில கொடுக்கறாங்க, போய் ஒரு கோடாரியை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அந்த மனிதர் கோடாரி எடுத்துக்கொண்டு வந்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தால் அந்த மனிதனுக்கு அதற்கான பிடியை போட்டு கொடுத்து விட்டு நபி அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், ஏ மனிதா, வரக்கூடிய ரெண்டு வீக் 15 நாளைக்கு மஸ்ஜிதுல் நபவியில் உன்னை நான் காணக்கூடாது, இந்த பக்கம் நீ வரக்கூடாது, காட்டுக்கு போய் விறகு வெட்டி நீ சம்பாதித்துக் கொண்டு 15 நாட்களுக்கு பின்னால திரும்பி வர வேண்டும். சில ரிவாயத்துகள் இருக்குது, அவர் 15 நாட்களுக்கு பின்னால 30 திருகங்களை நபியிடத்தை எடுத்துக்கொண்டு வந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏ மனிதா, அன்றைய தினம் நீ என்னிடத்துல வந்து கையேந்திருக்கிறாய், சுவால் செய்கிறாய், மக்களிடத்தில் பிச்சை கேட்டுக்கொண்டு போகிறாய், இந்த பிச்சை செய்யக்கூடிய நேரத்தில் உனக்கு ரெண்டில் ஒரு விஷயம் தான் நடக்கும், ஒன்றோ நீ யாரிடத்தில் போய் கையேந்துகிறாரோ அந்த மக்களுடைய கைக்கு ஏதாவது ஒரு அமௌண்டை பிச்சையாக போடுவார், பிச்சையாக போட்டால் கயாமத்துடைய தினத்தில் நீ உன்னுடைய முகத்தில் எலும்பில்லாமல் எழுப்பப்படக்கூடிய நிலைமை உனக்கு ஏற்பட்டிருக்கும், அவ்வாறு இல்லாவிட்டால் அவர்கள் உன்னை விரட்டி அடித்திருப்பார்கள் அல்லது தடுக்காமல் மறுத்திருப்பார்கள், இந்த கட்டத்தில் நீ கேவலப்படுத்தப்பட்டிருப்பாய், இந்த ரெண்டை தவிர பிச்சை கேட்பதால் இன்னொரு மக்கள் மண்ணிடத்தில் போய் கையேந்துவதால் உனக்கு எந்த ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை, நீ சுயமாக நின்று சம்பாதித்து உழைப்பது உனக்கு எல்லா நேரத்திலையும் இது சிறந்ததாக இருக்கிறது என்ற பாடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் அந்த மனிதனுக்கு புகட்டி அனுப்பினார்கள். இதுதான் இஸ்லாம் இந்த உம்மத்தின் எதிர்பார்க்கக்கூடியது. சஹாபாக்கள் மீனான பெரியோக கனவாங்கிற சோழர்களே ஆச்சரியமான ஒரு சமூகமாக உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஃபத்ஹுல் பாரியில் இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹாபாக்களை பற்றி எழுதும் பொழுது அனைத்து சஹாபாக்களும் கானூ உம்மால அன்ஃபுஸிஹிம், எல்லா சஹாபாக்களும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு சஹாபா சமூகமாக இருந்தார்கள். எந்த சஹாபியும் எந்த கட்டத்திலையும் இன்னொரு சஹாபிக்கு பாரமாக இருந்ததே இல்லை. அவர்கள் எது சரி, ஒரு தொழிலை செய்து அவர்கள் தன்னுடைய சுய தேவைகளையும் குடும்பத்துடைய தேவையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு சமூகமாக சஹாபாக்கள் இருந்தார்களே தவிர அவர்கள் எந்த ஒரு சஹாபியும் எந்த கட்டத்திலையும் இன்னொரு சஹாபிக்கோ நபிக்கோ டிபெண்டனான ஒரு சொசைட்டியாக இருக்கவில்லை என்பதை அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் அன்றைய காலத்தில் செய்த தொழில்களை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு உதாரணமாக எடுத்துக் காட்டியிருக்கிறார்கள். சஹாபாக்களில் முடிவெட்டக்கூடியவர்கள், நபியுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் யஹூதிகளிடத்தில் கைவேலை செய்யக்கூடிய ஒரு கூலிக்காரராக இருந்தார் என்ற ஹதீஸையும் அங்கே இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் நினைத்தார்கள், இதை செய்து கூட நாங்கள் தன்னிறைவாக வாழ்வது இன்னொரு மனிதனின் கீழிருந்து அவருடைய கையிலிருந்து நாம் எது சரி எடுப்பதை விட சிறந்தது என்பதை சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தி காட்டிருந்தார்கள். ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு உணர்த்தி காட்டினார்கள், அல் அஜ் அல் யதுல் உல்யா கைரும் மின் அல் யதி ஸுஃலா. சஹாபாக்களே, அருமை மக்களே, கியாமத் நாள் வரக்கூடிய முஸ்லிம் உம்மத்தினர்களே, உங்களுடைய கை மேல் இருப்பதை உங்களுடைய கை கீழ் இருப்பதை விட சிறந்தது, கொடுக்கும் கையை விட எடுக்கும் கை எப்பொழுதுமே தாழ்மையாகத்தான் இருக்கும், எனவே நாம் வேலை செய்து எடுப்போம், ஒரு போதும் யாரிடத்திலும் கையேந்து எடுக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாம் இருக்க மாட்டோம் என்பதை சஹாபாக்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு உணர்த்தி காத்திருக்கிறார்கள். கனவான்கரே சோழர்களே, நாம் நினைப்பது போன்றல்ல, ஒரு மனிதன் ஹலாலான ஒரு உணவை தேடி தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி, தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டி, தன்னுடைய பெற்றோருக்காக வேண்டி ஹலாலான ரிஸ்கை தேடி செல்லக்கூடிய ஒரு மனிதனும் பள்ளியில் தொழக்கூடிய ஒரு மனிதனையும் இஸ்லாம் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்த்திருக்கிறது. இஸ்லாத்தில் தீன்தாரி துனியாதாரி என்பதாக இரண்டு சாரார்கள் இஸ்லாத்தில் இல்லை. இஸ்லாத்தில் எல்லா அமல்களும் தீனாகத்தான் இருக்கிறது, அவைகள் அனைத்தும் டிபெண்ட் ஆன் யுவர் இன்டென்ஷன், உங்களோட இன்டென்ஷன் இது நல்லதாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் சம்பாதிப்பதை கொண்டும் நாளைய கியாமத்துடைய தினத்தில் நபிமார்களுடன் இருக்க முடியும். உங்களோட இன்டென்ஷன் இது மோசமாக இருக்குமாக இருந்தால் முன் சப்பில் இருந்து தொழுதுவிட்டு நாளைய கியாமத்துடைய நாளில் நரகத்தில் படுகொலையில் ஆக கீழ்த்தளத்தில் இருக்க முடியும் என்பதையும் குர்ஆன் இந்த உம்மத்தினர்களுக்கு பேசிருக்கிறது. அவங்களுடைய சுத்தமான பரிசுத்தமான நீயத் என்ன என்பதை தான் இஸ்லாம் பார்த்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு ஆச்சரியமான ஒரு மார்க்கம். நாங்கள் தான் குறிப்பிடுகிறோம், எச்சி துப்புவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எல்லா அம்சங்களையும் இஸ்லாம் மார்க்கமாகத்தான் பார்த்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தினர் இருக்கக்கூடிய நேரத்தையும் இஸ்லாம் சதகாவாக ஐபாதத்தாக ஒரு நன்மையான கருமையாகத்தான் இஸ்லாம் இந்த உம்மத்தினர்கள் அறிமுகப்படுத்திருக்கிறது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்கக்கூடிய ரிவாத் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஒரு முறை ஒரு யுத்தத்திற்காக பிராணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் ஒரு காட்டு ஒரு அரபி மனிதரை பார்த்தார்கள். அந்த மனிதர் அந்த வெயிலுடைய நேரத்தில் அந்த பாறை வனத்தில் அவர் அதாவது ஹலாலான முறையில் சம்பாதிப்பதற்காக வேண்டி அவர் கஷ்டப்படக்கூடிய அந்த நிலைமையை பார்த்த சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த மனிதனுடைய ஸ்ட்ரென்த், அந்த மனிதனுடைய உற்சாகம் இவைகளை பார்த்த சஹாபாக்கள் யோசிச்சார்கள். நபியை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மனுடைய உற்சாகத்தையும் இந்த மனுடைய உடல் பலத்தையும் பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். லவ் கான குவ்வத்து ஹாதா வனஷாதுஹு ஃபீ ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த மனிதர் தன்னுடைய இந்த உற்சாகத்தையும் தன்னுடைய உடம்பிற்குரிய இந்த ஸ்ட்ரென்த்தையும் அல்லாஹ்வுடைய ஜிஹாதுல யூஸ் பண்ணுவாராக இருந்தால் இவருக்கு எப்படியாப்பட்ட ஒரு சொர்க்கம் கிடைக்கும் என்பதாக சஹாபாக்கள் நபியை பார்த்து கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு அழகான ஒரு பாடத்தை புகட்டினார்கள். ஏ அருமை சஹாபாக்களே, அருமை சஹாபாக்களே, ஒரு விஷயத்தை வாழ்க்கையில் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அருமை சஹாபாக்களே, இதை மறந்துவிட வேண்டாம். இந்த மனிதர் அவருடைய இந்த பலத்தையும் இந்த உற்சாகத்தையும் அவருடைய இரண்டு வயோதிகரான அவருடைய தாய் தந்தையருடைய அவர்களுக்கு ரிஸ்க் எடுத்துக் கொடுப்பதற்காக வேண்டி அவர்களை குணவூட்டுவதற்காக வேண்டி இந்த மனிதர் கஷ்டப்படுவாராக இருந்தால் இந்த மனிதரும் ஜிஹாதுக்கு செல்லக்கூடிய நீங்களும் ஒரே இடத்தில் தான் கியாமத்தினால் இருப்பீர்கள். உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த விதமான வித்தியாசமும் அல்லாஹ்விடத்தில் நாளே கியாமத்தினால் இருக்க மாட்டாது. இது மாத்திரமல்ல, அவருக்கு மனைவி இருக்கிறார் அல்லது குழந்தைகள் இருக்கிறார்கள், இந்த குழந்தைகளுக்கு ஹலாலான ரிஸ்க் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனிதர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவார்களாக இருந்தாலும் அந்த மனிதரும் நாளே கியாமத்தினாலில் நீங்களும் ஒரே இடத்தில் தான் இருப்பீர்கள், ரெண்டு பேருக்கு மத்தியில் வித்தியாசம் காட்டப்பட மாட்டாது. நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், இந்த மனிதர் இந்த இடத்தில் இந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார், ஒரே ஒரு நோக்கம், நான் பத்தினித்தனம் உள்ள ஒரு மனிதனாக இருக்க வேண்டும், நான் யாரிடத்திலும் கையேந்தக் கூடாது, நான் யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது, நான் என்னுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இந்த மனிதர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவாராக இருந்தால் இவரும் நீங்களும் கியாமத்தினாலில் ஒரே இடத்தில் தான் இருப்பீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மத்தினர்களுக்கு பாடம் புகட்டி காட்டினார்கள். எனவே உள்ள கனவான்களை சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் சுயமாக ஒரு மனிதன் அதாவது தொழில் செய்வதற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பாக இருக்கிறது. ஆனாலும் இஸ்லாம் இந்த அளவுக்கு பேசியும் இந்த சமூகத்தில் இன்னும் பலரை நான் கேட்டாலும் என்ன செய்றீங்க, சும்மா இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறோம், ஏன் சும்மா இருக்கிறீங்க, தொழில் தேடுறோம், இன்னும் தொழில் கிடைக்கல. அப்படியல்ல, இஸ்லாம் காட்டிருக்கிறது, தொழில்களை உருவாக்கி கொள்ளுங்கள், உங்களுக்காக இஸ்லாம் ஹலாலாக்கிய எந்த தொழிலையும் செய்ய முடியும், அவைகளை செய்வதில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் தொழில் இல்லாமல் இன்னொருவருக்கு கஷ்டமாக இன்னொருவருடைய செலவுக்கு கீழிருப்பது இதைவிட கேடு கெட்டர் என்பதைத்தான் இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு பொறுத்து காட்டிருக்கிறது. அல்லாமா சுபத்து ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய என்ற கிதாபில் ஒரு மனிதன் சுய தொழில் செய்வதைய இம்பார்ட்டன்ஸை பற்றி எழுதும் பொழுது ஆச்சரியமான தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் வாழும் காலகட்டத்தில் இன்னொருடைய செலவுக்கு கீழால் வாழ்வது அல்லது தொழில் இல்லாமல் அந்த மனிதன் வாழ்வதற்கு இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் என்றிருந்தால் இந்த மனிதன் உலகத்தில் வாழ்வதை விட மரணிப்பது சிறந்தது. அல்லது இந்த மனிதன் தொழில் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இவருக்கு வேற எந்த ஒரு தொழிலுமே கிடைக்கவில்லை, கடைசியாக ஒரு தொழில் கிடைக்கிறது, அந்த தொழில் என்ன தெரியுமா, அல் கலாபிஜி, ஏதாவது ஒரு வீட்டில் வேட்டைக்கு செல்லக்கூடிய நாயை அவருக்கு பராமரிக்க வேண்டும், அந்த நாயை மெயின்டைன் பண்ண வேண்டும், அந்த நாயை அவர் குளிப்பாட்ட வேண்டும், அல்லது நேரத்துக்கு அதற்கு அவர் சாப்பாடு கொடுக்க வேண்டும், இந்த தொழில் தான் அவருக்கு கிடைக்கிறது, வேற எந்த ஒரு தொழிலும் கிடைக்காவிட்டால் அவருக்கு இந்த தொழிலை செய்வது செய்து தனக்கு ஹலாலான ஒரு ரிஸ்கை தேடிக்கொள்வது, அவர் இன்னொருத்தருக்கு கீழிருந்து அவர் போன்ற சாப்பாட்டை திண்டிட்டு இருக்கிறத விட சிறந்தது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த தொழிலை செய்தால் உனக்கு வாழ்க்கையில் ரெண்டு விதமான பிரயோஜனம் கிடைக்கும். ஒன்று, உன்னுடைய சுயமரியாதை மூத்து வரைக்கும் பாதுகாக்கப்படும். நீ யாருக்கும் டிபெண்டட் இல்லை, நீ தனியாக இருக்கக்கூடியவன், உன்னுடைய சொந்த உழைப்பை செய்து நீ சாப்பிடக்கூடியவன் என்ற உன்னுடைய சுயமரியாதை கியாமத்தினால் வரைக்கும் பாதுகாக்கப்படும். இரண்டாவது விஷயம், நீ அதாவது நீ மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த நாய் இருக்கிறது, அந்த நாயும் உயிருள்ள ஒரு வஸ்து. உயிருள்ள ஒரு வஸ்துக்கு ஒரு பெண்மணிக்கு தண்ணீர் கொடுத்து சுருக்கத்துக்கு போக முடியுமாக இருந்தால், இந்த இந்த அமலை செய்யும் பொழுது, இந்த வேலையை செய்யும் பொழுது நீ ஒரு நல்ல நீயத்தை வைத்தால் இந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்து இந்த நாயை மெயின்டைன் பண்ணியும் கூட உனக்கு சுருக்கத்துக்கு போயிட்டு சேர முடியும். எனவே இவையை செய்வதை செய்வது நீ சும்மா இருப்பதை விட சிறந்தது என்பதாக அல்லாம சுபகி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த உம்மத்தினர்களுக்கு பாடம் போட்டு காட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மனித வாழ்க்கையில் வர வேண்டிய ஆக பெரிய ஒரு விஷயம் தான் வாழ்க்கையில் சுயமாக சம்பாதிப்பது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கடும் போக்கூடியவராக இருப்பார்கள். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அவர்களுடைய காலகட்டத்தில் தான் இஸ்லாம் பல நாடுகளுக்கு விருத்தி அடைந்தது. பல இடங்களில் பல விஷயங்களுக்கு பலரை அவர்கள் அதாவது நியமிக்க வேண்டிய தேவை இருந்தது. பல பொறுப்புகளுக்கு, பல தேவைகளுக்கு பல வாலிபர்களை அவர்கள் நியமித்தார்கள். ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாலிபர்களை இமாம் அதாவது உமர் பின் கத்தாப் அவர்கள் கண்டால், அந்த வாலிபர்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுப்பதற்கு முன்னால் அந்த வாலிபர் உமர் கத்தாப் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாலிபராக அவர்களுக்கு பட்டால், முதலாவது அந்த வாலிபரை கூப்பிட்டு அவர்களுக்கு சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அந்த வாலிபரை பற்றி விசாரிப்பார்கள். அந்த வாலிபரை பற்றி விசாரிக்கும் பொழுது அந்த வாலிபரை பற்றி உமர் பின் கத்தாப் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருந்தது. இதனை அல்லாமா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மோத்தா மாலிக்கிலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்வார்கள், உமர் பின் கத்தாப் அவர்கள் அந்த வாலிபரை பற்றி கேட்கும் பொழுது கேட்பார்கள், ஹல்லஹு ஹிர்ஃபா, இந்த வாலிபருக்கு ஏதாலும் ஒரு தொழில் இருக்கிறா, ஏதாலும் ஒரு தொழில் செய்து அந்த வாலிபர் சொந்தமாக சம்பாதிக்கிறாரா, அந்த வாலிபர் தொழில் இல்லாம சும்மா இருக்கிறார் என்ற வார்த்தை மட்டும் உமர் பின் கத்தாபுக்கு பதிலாக சொல்லப்பட்டால் உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்வார்கள், இந்த வாலிபர் என்னுடைய கண்ணிலிருந்து விழுந்து விட்டாரு. இவர் எந்த ஒரு விஷயத்துக்கும் அருகதையற்றவர், தனக்குத்தானே சம்பாதிக்க தெரியாத ஒரு மனிதர், வேற எந்த ஒரு பொறுப்புக்கும் தகுதியற்றவர் என்பதை உமர் பின் கத்தாப் அவர்கள் இன்னும் பாடமாக போட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு உமர் பின் கத்தாப் எதனை பற்றி ஆழமாக பேசியிருக்கிறார் என்றால், ஒரு முறை உமர் பின் கத்தாப் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, இந்த வாழ்க்கையில் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, அதாவது நான் இந்த உலகத்தில் மௌத்தாகுவேனாக இருந்தால் என்னுடைய மௌத்து வர வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் இருக்கக்கூடிய கட்டத்தில் எனக்கு மௌத்து வர வேண்டும் என்பதாகத்தான் நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் லாசமஹல்வா, அல்லாஹ் அவ்வாறு எனக்கு ஜிஹாதில் மௌத்தை எழுதி இல்லாவிட்டால் அடுத்து நான் ஆசைப்படுவது எனக்கு மௌத்து வர வேண்டும், நான் ஹலாலான ரிஸ்கை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது. சஹாபாக்கள் உமர் பின் கத்தாபை பார்த்து சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, சுதூஜில் இருக்கும் பொழுது அவங்களை மௌத்து வர வேண்டும் என்பதாக அவங்களுக்கு ஆசை வைக்க இடமே, அல்லாஹ் ரிக்கிரி செய்து கொண்டிருக்கும் பொழுது மௌத்து வர வேண்டும் என்பதாக ஆசை வைக்க முடியுமே, உமர் பின் கத்தாப் ஜிஹாதுக்கு பின்னால தொழில் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது மௌத்து வர வேண்டும் என்பதாக ஆசை வைக்கிறீங்களே, என்ன காரணம் என்பதாக கேட்ட நேரத்தில் உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குர்ஆனுடைய ஆயத்து தான் எனக்கு இந்த ஆசையை உருவாக்கிச்சு. சூரத்துல் முதம்மில்ல அல்லாஹ் ஜிஹாதுக்கு செல்லக்கூடிய மக்களையும் ஹலாலான ரிஸ்க்கு செல்லக்கூடிய ரெண்டு மக்களையும் அல்லாஹ் ஒரே அந்தத்திற்குரியவர் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எனவே நான் எதிர்பார்க்கிறேன் ஹலாலான ரிஸ்கை தேடக்கூடிய மனிதரும் ஜிஹாதில் செல்லக்கூடிய மனிதரும் அவருடைய நீயத்து நல்லதாக இருக்குமாக இருந்தால் ஒரே இடத்தில் தான் இருப்பார்கள். எனவே எனக்கு ஜிஹாதில் மரணம் வர வேண்டும், அவ்வாறு இல்லாவிட்டால் ஹலாலான ரிஸ்கை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு மௌத்து வர வேண்டும் என்பதாக நான் ஆசை வைக்கிறேன் என்பதாக சஹாபாக்களுக்கு உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்லி காத்திருக்கிறார்கள். ஆக மீனா பெரியவர்கள் கனவாங்கிலேஷ் அவர்களே, இன்றைய இந்த நாளிலிருந்து நாங்கள் எந்த சமூகத்தராக இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் ஹலாலான ரிஸ்கை தேடுவது, அது எந்த அடிப்படையாக இருந்தாலும் அது நாம் இன்னொருவருக்கு கீழிருந்து சாப்பிடுவதை விட சிறந்தது என்பதை இஸ்லாம் இந்த உம்மத்தினர்களுக்கு போட்டிருக்கிறது. என பெரியவர்கள் கனவான் கிரேஷ் அவர்களே, இதே விஷயத்துடன் இன்னும் ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டுக் கொள்கிறேன். என பெரியவர்கள் கனவான் கிரேஷ் அவர்களே, ஒரு இடத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம், ஒரு இடத்தில் நாங்கள் தொழிலாளராக இருக்கிறோம், எம்ப்ளாயியாக நாங்கள் இருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் எப்பொழுதுமே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸை பற்றி நாங்கள் நினைப்பதற்கு முன்னால் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய சில ஒப்ளிகேஷன், எங்களுக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இதை நிறைவேற்றுவதுதான் ஒரு மனிதன் ஒரு எம்ப்ளாயியாக வேலை செய்யக்கூடிய முன்னிடத்தில் மிக முக்கியமாக வரவேற்ற அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. முதலாவது நாம் நினைக்க வேண்டும், எனக்குள்ள டியூட்டியை நான் சரியாக செய்திருக்கிறேனா, இதை நான் சரியாக ஃபுல்ஃபில் பண்ணிருக்கிறேனா. இது முடிஞ்சால் அடுத்தபடியாகத்தான் நாம் சிந்திக்க வேண்டும், எனக்கு வர வேண்டிய ரைட் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா. நான் எனக்குரிய டியூட்டியை சரியாக செய்யாத வரைக்கும் எனக்குரிய ரைட்ஸை பற்றி நான் மட்டும் பேசிக் கொண்டிருப்பதாக இருந்தால் இது நாம் செய்யக்கூடிய அநியாயம் என்பதை நாம் ஒருபோது மறக்கக்கூடாது. இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, யாராவது ஒரு மனிதர் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பொறுப்புதாரியாக ஒரு இடத்தில் ஒரு நியமனம் அவருக்கு கிடைத்துவிட்டால் அல்லாஹ் அவரிடமிருந்து எதிர்பார்க்கிறான், இன் அல்லாஹ் யுஹிப்பு இதா அமிலா இப்னு ஆதம் அமலன் அயுத்கினஹு, ஒரு மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வாராக இருந்தால் அந்த விஷயத்தை பரிபூர்ணமான முறையில் அழகான முறையில் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். இது முதலாவது நாம் செய்ய வேண்டிய டியூட்டியாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், அந்த இடத்தை நான் வேலை செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய முழு கன்சென்ட்ரேஷனும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த முழு நேரத்திலையும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் நாம் செலவழிப்பது, இது நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரும் ஒரு வேலையாக இருக்கிறது. என்னுடைய பர்சனலான விஷயங்களையும் சமூக சேவை என்ற அடிப்படையில் நாம் வேலை செய்யக்கூடிய நிலத்தில் அந்த நேரத்தை இதுக்காக நாம் செலவழிப்பதும் இஸ்லாம் நமக்கு இதனை ஹராமாக்கி இருக்கிறது. இதை மிகப்பெரும் பாவமாக இஸ்லாம் இந்த உம்மத்தினருக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறது. வயலுண்டில் முதஃபிஃபீன், அளவே நிறவையில் குறை செய்யக்கூடிய மக்களில் நேரத்தில் அதாவது சம்பளம் எடுக்கக்கூடிய மக்கள், அவைகள் குறைபாடு செய்யக்கூடிய மக்களும் இவர்களுக்கு கீழால் இந்த ஆயத்துக்கு கீழால் உட்படுவார் என்பதாக உலமாக்கள் இருக்கிறார்கள். இவைகள் ஒரு இடத்தில் வேலை செய்யக்கூடிய மனிதர் தான் நிறைவேற்ற வேண்டிய மிகப்பெரும் ஒரு நிறைவு, அதாவது ஒரு கடமையாக இருக்கிறது. இவைகளை நிறைவேற்றினால் இஸ்லாம் யாரிடத்தில் நாம் வேலை செய்கிறோமோ அவருக்கும் இஸ்லாம் சில கடமைகளை காட்டியிருக்கிறது. என பிரியமான கனவான் கிரேஷ் அவர்களே, ஒரு விஷயத்தை நாம் வாழ்க்கையில் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் இன்றைக்கு என்னை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து எனக்கு கீழால் பலரை வேலை செய்யக்கூடிய நிலைமையை வைத்திருக்கின்றிருந்தால் இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கூடிய நியமத்தாக இருக்கிறது. இந்த நிலைமை நமது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாம் இதனை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாம் சில விஷயங்களை வாழ்க்கையில் கட்டாயமாக நாம் கடைபிடித்தாக வேண்டும். இல்லாவிட்டால் ஹதீஸ் நம்மை பார்த்து சில பயங்கரமான எச்சரிக்கைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்றிருந்தால் நபியுடைய காலத்தில் அதாவது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய மக்கள் அல்ல, அவர்களுடைய ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றிருந்த அடிமைகளுடைய ரைட்ஸை பற்றி நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு நபி பேசியிருக்கிறார் ஏ சஹாபாக்களே, நீங்க என்ன சாப்பாடை சாப்பிடுறீங்களோ அந்த சாப்பாடுதான் அவருக்கு நீங்க சாப்பாடு கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்க பயந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன ஆடை உடுக்கிறீங்களோ அதே ஆடையால நீங்க அவருக்கும் உடுப்பாட்டுங்க. உங்களுக்கு ஒரு ஆடை அவருக்கு ஒரு ஆடு என்பதாக பிரிச்சு காட்ட வேண்டாம். நீங்க எதை சாப்பிடுறீங்களோ அதே கொடுங்க என்பதாக நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த உம்மத்தினர்களை பார்த்து சொன்னார்கள். நபியே அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களை பார்த்து தெளிவாக கூறினார்கள், ஏ மக்களே, இவர்களும் உங்களை போன்ற மனிதர்கள் தான், உங்களுக்கு தேவைகள் ஆசைகள் என்று பலதும் இருப்பது போன்று இவர்களுக்கும் தேவைகள் ஆசைகள் இருக்கிறது, அவைகளை நிறைவேற்றுங்கள், அவைகளை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள், இல்லாவிட்டால் இன்று அல்லாஹ் உங்களை மேலே வைத்து அவர்களை கீழே வைத்திருப்பது போன்று நாளை ஒரு தினம் உங்களை கீழே வைத்து அவர்களை மேலே வைப்பதற்கும் அல்லாஹுக்கு முடியும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்பது இந்த உம்மத்தினர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்லி காத்திருக்கிறார்கள். இது மாத்திரம் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் மிகவும் பயங்கரமாக இந்த உம்மத்தினருக்கு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். இது நம்மில் பலரில் இன்றும் குடிகொண்டுதான் இருக்கிறது. அவ்வாறு நிலைமைகள் நம்மில் இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவைகளை விட்டு நாம் அதாவது தூரமாக வேண்டும். அதுதான் அதாவது ஒரு மனிதர்களில் வேலை வாங்கும் பொழுது அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட நாங்கள் கூடுதலாக வேலை வாங்குவதற்கு ட்ரை பண்ணுவோம். ஒருவருக்கு ஒரு அளவு ஒரு 30,000 ரூபாய் 35,000 ரூபாய் சம்பளம் கொடுப்போமாக இருந்தால் அவரிடத்திலிருந்து நாங்கள் ஒரு 50,000 ரூபாய் காலம் வேலை எதிர்பார்ப்போம். அதாவது எடுத்து அவரிடத்திலிருந்து எடுத்து விட்டுதான் அவருக்கு இந்த விஷயத்தை நாங்கள் கொடுப்போம். நபியே ரஸூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒரு இடத்துல மிச்சம் மக்களிடத்தில் இருக்குது, வேலை வாங்கும் பொழுது மிகவும் கடினமாக அவர்களுக்கு எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே புழிஞ்செடுப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வரும் பொழுது அவைகளில் மட்டும் சோம்பல் காட்டுவார்கள். நபியே ரஸூலுல்லாஹி அவர்கள் பலாவது எச்சரிக்கை விடுத்தார்கள், பலாசத்தும் அந்த ஹஸ்மோகம் யோமில் கயாமா, நல்ல கயாமத்துடைய தினத்தில் அல்லாஹ் மூன்று பேருக்கு எதிராக வழக்கு தொடுப்பான். அவருடைய லோயர் யார் தெரியுமா? அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் தான் வழக்கு வாதாடுவான். அவர்கள் யாரும் அந்த இடத்தில் தப்பிக்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதில் ஒரு மனிதர் தான் அவரிடத்தில் வேலை வாங்கும் பொழுது நன்றாக வேலை வாங்கினார்கள், ஆனால் கொடுக்கும் பொழுது அந்த ஹக்கை சரியாக கொடுக்க மறுத்தார்கள். இப்படியாப்பட்ட மக்களும் கயாமத்துடைய நாளில் அல்லாஹ்வுடன் வாதாட வேண்டும், அவர்கள் பயந்து கொள்ளுங்கள் என்பதாக நபியே ரஸூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இதுவும் இந்த உம்மத்தில் வரவேண்டிய மிகவும் முக்கியமான தேவையாக இருக்கிறது. இன்னொரு விஷயம் தான் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆக முக்கியமான, இது எந்த இப்படி எப்படியாப்பட்ட இந்த பழக்கம் உருவாகி இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது கவலையாக இருக்கிறது. உங்களுக்கு கீழால் யாராலும் ஒரு மனிதர் வேலை செய்வாராக இருந்தால் அவரை கவனிப்பது, அவருடைய தேவைகளில் உதவி செய்வது அது உங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. என பெருவுள்ள கனவாங்கலேஸ்வர்களே, நம் பலரை பார்க்க முடியும், அவர் வெளியூருக்கும் வெளியில பல மக்களுக்கும் பெரிய தனவந்தராக இருப்பாரு, பலருக்கும் பல அடிப்படையில் உதவி செய்வார். ஆனால் அவருக்கு கீழுள்ளவர்கள் இருந்து வந்தால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்கள் முன் வர மாட்டார்கள். நினைப்பார்கள், இவருக்கு உதவி செஞ்சிட்டா இவர் எங்களுக்கு மேல போயிடுவாரு, அது இவருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டா இது தலைவலியாக போயிடும் என்பதாக நினைத்து தனக்கு கீழுள்ளவர்களுக்கு உதவி செய்வதை பலரும் தடுத்துக் கொள்வார்கள். வெளி உலகத்துக்கு அவர் பெரும் ஒரு கொடையாளியாக இருந்தாலும் தனக்கு கீழுள்ளவர்கள் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் அவரை பற்றி சொன்னாலும் அவரை பற்றி மோசமாகத்தான் கலைப்பார்கள். காரணம், அவர்களை கவனிப்பதற்கு முன் வருவது மிச்சம் குறைவாக இருக்கிறது. நபியே ரஸூலுல்லாஹி அவர்கள் இந்த பழக்கத்தை தடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் செலவு செய்யும் பொழுது எங்கிருந்து அந்த செலவை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. அதிபர் சகோதரிய மனைவி நபியிடத்தில் வருகிறார், நபி அலைஹி இஸ்லாம் அவர்களே ஜகாத் கொடுக்க வேண்டும், என்னுடைய ஜகாத் என்னுடைய கணவன் கேட்கிறார், அந்த என்னுடைய கணவனுக்கு ஜகாத்தை கொடுக்க முடியுமா? நபி அலைஹி இஸ்லாம் அவர்கள் இபின் சகோதரிய மனைவியை பார்த்து இந்த உம்மத்தினர் அவர்களுக்கு பாடம் புகட்டினார்கள். இபின் சகோதரிய மனைவியை செலவழிக்கும் பொழுது உங்கள் கீழ்கூடியவர்களிடமிருந்து செலவழிப்பதற்கு ஆரம்பியுங்கள், இதுதான் இஸ்லாம் உங்களுக்கு காட்டி தந்த வழியாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இந்த கட்டத்தில் உங்களுக்கு பொறுப்பில்லை. இந்த மக்களுடைய தேவைகள் பங்காளியாக இருப்பதே உங்களுடைய வியாபாரத்திலேயும் உங்களுடைய பல விஷயங்கள் முன்வருவதற்கு இவருடைய முயற்சியும் இவருடைய பலவிதமான கஷ்டங்களும் பின்னால் இருக்கும் பொழுது இவர்களை நாங்கள் நடுவோட்டில் விட்டு வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பது இஸ்லாத்தில் நாம் செய்த மிகப்பெரும் ஒரு தவறாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே மேலா திருவிழா கனவாங்கலேஸ்வர்களே, இஸ்லாம் இவ்வாறாக தொழிலாளர்களுக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பலவிதமான அதாவது வழிகாட்டுதல்களை காட்டிருக்கிறது. தொழிலாளர்களும் அவருடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கு முன்னால் நான் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை அறிந்து அவைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவது உங்களுடைய கடமைகளாக இருக்கிறது. தொழிலதிபர்களே, நாங்கள் அவர்களுக்கு எழுந்து வேலை வாங்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கான உரிமைகள் என்ன என்பதை நினைத்து அதை நாங்கள் சரிபுற நிறைவேற்றுவது நம்முடைய கபரையும் கிராமத்தினாலேயும் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகப்பெரும் ஒரு மிகப்பெரும் அம்சமாக இருக்கிறது. இல்லாவிட்டால் சில கட்டங்களில் மிகப்பெரும் நன்மையுடன் சென்று நாங்கள் பங்களோக்காரர்களாக மாறக்கூடிய நிலைமையும் இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உண்மையை உண்மையாக விளங்கி பாத்திலை பாத்திலாக புரிந்து அவைகளை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கும் தகுந்து நடப்பதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அதாவது தீன் இஸ்லாத்தை நமக்கு சரியான முறையில் விளங்கப்படுத்திடுவாயாக அல்லாஹ். தீன சரியான முறையில் அந்த அதாவது அறிந்து செயற்படக்கூடிய மக்களை நம்ம ஆக்கிடுவாக அல்லாஹ். நமக்கு நிரான பதவியை காட்டிடுவாயாக அல்லாஹ். நாம் செய்த தவறுகளை மன்னித்திடுவாயாக அல்லாஹ். நம் அறியாத தவறுகளை நம்மை மன்னித்திடுவாயாக அல்லாஹ். நமக்கு நிரான வழிகளை காட்டி தந்திரியா அல்லாஹ். நமது உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திய அல்லாஹ். ஹலாலான வருமானங்களை நமக்கு உருவாக்கிறியா அல்லாஹ். ஹராத்தை விட்டு நம்மை பாதுகாத்திரியா அல்லாஹ். நமது குடும்பங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். நரம்பு நெருப்பை விட்டு நம்மை பாதுகாத்திரியா அல்லாஹ். நிற நெருப்பக்கு அல்லாஹ் நம்மை அதாவது கொல்லிகளாக நீ பாதுகாத்திராதே அல்லாஹ். அல்லாஹ் இரட்சகனை நாயனே அல்லாஹ். இந்த துவாவின் மார்க்கம் ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ். நமது பெற்றோருடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். அவருடைய அல்லாஹ் அவருடைய நோய் நம்பனங்களை அல்லாஹ் குணப்படுத்திடுவாயாக அல்லாஹ். நமது ஆசான்கள் முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அவருடைய பாவங்களை மன்னித்து அனைவருக்கும் சுகீட்சமான சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்தருவாயாக அல்லாஹ். இந்த துவாவை போன்ற மாபெரும் கேட்ப ஏற்று கபூல் செய்து கொள்வாயாக அல்லாஹ். ஆகிற தவானா அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அலி இஸ்ஸாத் அதீம் ஸிஃபாத் ஸமீ ஸிமாத் கபீர் இஸ்ஸான்.
جل قدير فعل ذكر مطالم تجري البرهان تقييم الاسم عزيز الحلم وفي الحلم كثير الغفران جميل الثناء جزيل أطال مجيب دعاء ميم اللسان سريع الحساب شديد العقاب عظيم الذات عزيز السلطان أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في الخلق والأمر وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه من خلاصة العرب العرباء وخير الخلائق بعد الأنبياء أما بعد فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات واتقوا الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة وإياكم بالبدعة فإن البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الداعين فاستغفروه يمددكم بأموال وبنين أعوذ بالله من الشيطان الرجيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور صدق الله العلي العظيم فقال النبي صلى الله عليه وسلم اليد العليا خير من اليد السفلى أو كما قال عليه الصلاة والسلام بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى اله واصحابه وسلم تسليما كثيرا اما بعد عباد الله فاتقوا الله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وخير الملل مله ابراهيم عليه السلام وخير الامور عوازمها وشر الأمور محدثاتها وأشرف الموت موت الشهداء وأما العمى الضلالة بعد الهدى وقال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق وأشدهم في أمر الله عمر وأحياهم عثمان وأقضاهم علي وسيد شباب أهل الجنة الحسن والحسين وسيد نساء أهل الجنة فاطمة الزهراء بنت رسول الله صلى الله عليه وسلم وسيد الشهداء حمزة رضوان الله عليهم اللهم اغفر للأباه ولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا الله الله في أصحابه لا تتخذوهم غرضا بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فبغضي أبغضهم وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل اللهم اكفنا بحلالك عن حرامي وأغننا بفضلك عمن سواك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم